அன்பர்களுக்கு வணக்கம். இது பிபிசி தமிழோசையின் உலக செய்தி அறிக்கை.
வாசிப்பவர்கள் சிவராம கிருஷ்ணன் மற்றும் விமல் சொக்கநாதன். யுக்ரைனின் கிழக்கு பகுதியில் பல மாதங்களாக நடைபெற்ற சண்டையை முடிவுக்கு கொண்டு வரும் நோக்கில் யுக்ரைனிய அரசும் ரஷ்ய ஆதரவு கிளர்ச்சியாளர்களும் மோதல் நிறுத்தம் ஒன்றுக்கு உடன்பட்டுள்ளார்கள். இந்த உடன்பாடு இன்னும் சிறிது நேரத்தில் நடைமுறைக்கு வருகிறது. இருதரப்புக்கும் இடையே உடன்பாடு ஒன்று ஏற்பட்டுள்ளதை ஐரோப்பாவின் பாதுகாப்பு ஒத்துழைப்புக்கான அமைப்பு OSCE உறுதிப்படுத்தியுள்ளது. பேலாரஸில் இந்த உடன்பாடு எட்டப்பட்டது.
இஸ்லாமிய தீவிரவாதம் அதிகரித்து வருவது பற்றியும் உக்ரைனில் ரஷ்யா மேற்கொண்டு வரும் நடவடிக்கைகள் பற்றியும் அக்கறை கொண்டிருக்கும் நேச நாடுகளுக்கு உத்தரவாதம் வழங்கும் முயற்சிகளின் ஒரு அம்சமாக விரைந்து தாக்கும் படையொன்றை உருவாக்குவது என்று நேட்டோ தலைவர்கள் இன்றைய கூட்டத்தில் தீர்மானித்திருக்கிறார்கள். பிரிட்டனில் வேல்ஸ் மாநிலத்தில் நடந்த இந்த கூட்டத்தில் நேட்டோ கூட்டமைப்பின் தலைமைச் செயலர் ஆண்டர்ஸ் ஃபோக்ராஸ்முசன் பேசும்போது, தரைவழி, நீர்வழி, வான்வழி பாதுகாப்பு படைகளின் ஒத்துழைப்போடு மிக குறுகால கால அவகாசத்தில் செயற்படக்கூடிய 10,000 துருப்புகள் கொண்டதாக இந்த துரித தாக்குதல் படை அமையும் என்று கூறினார்.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிபிசி தமிழோசை.
இஸ்லாமிய அரசின் தீவிரவாதிகளை தோற்கடிக்கும் முயற்சிகளை முன்னெடுப்பதற்காக ஈராக்கில் உள்ள அமெரிக்க ராணுவ அதிகாரிகளுடன் தொடர்புகளை ஏற்படுத்திக் கொள்ள ஈரானின் அதி உயர் தலைவர் அயோத்தொல்லா அலி கமேனி அனுமதி வழங்கியுள்ளார் என்று பிபிசி அறிகிறது. இந்த தகவலை பெயரிட விரும்பாத ஈரானிய தகவல்கள் பிபிசியின் பெர்ஷிய மொழி சேவையிடம் தெரிவித்தனர். ஈரானின் புரட்சிகர இராணுவத்தின் ஒரு உயரதிகாரியை வட ஈராக்கில் அமெரிக்க, ஈராக்கிய மற்றும் குர்திஷ் படைகளுடன் ஒருங்கிணைப்பை ஏற்படுத்தல அயோத்துல்லா அனுமதி அளித்துள்ளார் என்று அந்த தகவல் பிபிசியிடம் கூறுகிறது.
கென்யாவின் அதிபர் உஹுரு கென்யாட்டாவின் மீது ஹேகில் உள்ள அனைத்துலக குற்றவியல் நீதிமன்றத்தில் நடைபெறும் வழக்கு மீண்டும் ஒத்திவைக்கப்பட வேண்டும் என்று அரச தரப்பு வழக்கறிஞர்கள் கேட்டிருக்கிறார்கள். மனித குலத்திற்கு எதிரான குற்றங்களை இழைத்தார் என்று கென்யாட்டா குற்றஞ்சாட்டப்பட்டிருக்கிறார். ஆனால் கென்யாவின் அரசாங்கம் தம்மோடு ஒத்துழைக்க மறுத்து வருவதால் சாட்சியங்கள் போதாமல் இருப்பதாக வழக்கறிஞர்கள் கூறியிருக்கிறார்கள்.
பிபிசி தமிழோசையின் முழு நிகழ்ச்சியை நேயர்கள் சிற்றலை வரிசைகள் மூலமும் bbctamil.com என்ற இணையதளத்தின் மூலமும் கேட்கலாம்.
மத்திய கிழக்கின் ஆக்கிரமிக்கப்பட்ட பகுதிகளில் மேலும் 288 குடியிருப்புகளை கட்ட இஸ்ரேல் வர்த்தக விண்ணப்பங்களை கோரி விளம்பரங்களை வெளியிட்டுள்ளது. எல்கானா பகுதியின் விரிவாக்கத்திற்கு இந்த ஆண்டின் முற்பகுதியில் அனுமதி அளிக்கப்பட்டது. மேற்கு கரை பகுதியில் பெத்லஹேம் மற்றும் ஹெப்ரான் ஆகிய பிரதேசங்களுக்கு இடைப்பட்ட பகுதியில் பொது உபயோகத்திற்கு என்று தனியார்களிடமிருந்து 400 ஏக்கர் நிலத்தை கையகப்படுத்த உள்ளதாக இஸ்ரேல் அறிவித்த சில நாட்களில் இந்த பணி முன்னெடுக்கப்பட்டுள்ளது. இந்த முன்னெடுப்பை அமெரிக்கா அசாதாரணமான வகையில் கண்டித்துள்ளது.
மொசாம்பிக்கின் கிளர்ச்சி குழு தலைவர் அஃபோன்சோ டலாகாமாவுக்கும் அதிபர் அமாண்டோ குஸ்புராவுக்கும் இடையில் தலைநகர் மப்புட்டோவில் சமாதான உடன்படிக்கை ஒன்று கைச்சாற்றப்பட்டிருக்கிறது. மொசாம்பிக் நாட்டில் 2 வருடங்களாக நீடித்த கிளர்ச்சியும் இத்தோடு முடிவுக்கு வந்திருக்கிறது. இதுவரை காலமும் மறைந்து வளர்ந்து வந்த டலாகாமாவும் தான் பதுங்கியிருந்த இடத்தை விட்டு பகிரங்கமாக வெளியில் வந்து அடுத்த மாத ஜனாதிபதி தேர்தலில் தான் போட்டியிடப் போவதாக அறிவித்திருக்கிறார்.
பிபிசி தமிழோசை நிகழ்ச்சிகள் குறித்து உங்கள் கருத்துக்களை எமது இணையதளமான bbctamil.com மூலமாகவும், தபால் மூலம் எழுதும் நேயர்கள் பிபிசி அஞ்சல் பெட்டியன் 654 கொழும்பு என்ற உள்ளூர் முகவரிக்கும் எழுதலாம்.
அடுத்து நடைபெறவுள்ள 2 உலகக்கோப்பை கால்பந்து போட்டிகளை நடத்தும் நாடுகளை தேர்ந்தெடுக்க இடம்பெற்ற வாக்கெடுப்பில் மோசடிகள் நடைபெற்றதாக நடைபெற்றிருக்கக்கூடும் என்று எழுந்த குற்றச்சாட்டுகள் குறித்த விசாரணை அறிக்கை ஃபீஃபாவிடம் கையளிக்கப்பட்டுள்ளது. 2018 மற்றும் 2022 ஆண்டுகளில் ரஷ்யா மற்றும் கத்தாரில் நடைபெறவுள்ள உலகக்கோப்பை கால்பந்து போட்டிகள் பெரும் சர்ச்சையில் சிக்கியுள்ளன. அதற்கான வாக்கெடுப்பில் ஓட்டுகள் விலைக்கு வாங்கப்பட்டன என்று குற்றச்சாட்டுகள் எழுந்தன.
இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில் சர்ச்சைக்குரிய பிராந்தியத்தின் எல்லையில் இருமருங்கிலும் இருக்கும் பஞ்சாப் பகுதியில் பலத்த பருவமழை பெய்து வெள்ளம் பெருகியதில் சுமார் 100 பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். நீரினால் நனைந்து தோய்ந்திருந்த வீடுகள் இடிந்து விழுந்ததில் பாகிஸ்தானியர்கள் பலர் உயிரிழந்ததாகவும், இதுவரை குறைந்தது 66 பேராவது கொல்லப்பட்டிருப்பதாகவும் பாகிஸ்தான் அதிகாரிகள் கூறியிருக்கிறார்கள். பொதுமக்கள் வீடுகளை விட்டு வெளியேற வேண்டும் என்று இராணுவம் கேட்டிருக்கிறது. இந்திய தரப்பில் 28 பேர் கொல்லப்பட்டிருப்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது.
நீங்கள் கேட்டது பிபிசி தமிழோசையின் உலக செய்தி அறிக்கை.